ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அருணாச்சல பரபிரம்மனே நம. அருணாச்சல பஞ்சரத்ன வார்த்திகம் மங்களம்.
சச்சின்மாத்ரஸ்வபாவாய நித்யமுக்தாய சம்பவே ரமணாய ஆத்மநாதாய நமோ பகவதே சதா.
சச்சின்மாத்ரஸ்வபாவ நித்தியமுக்த ஆத்மநாத சிவஸ்வரூபியான ஸ்ரீரமண பகவானுக்கு எப்பொழுதும் நமஸ்காரம். கிரந்த அவதரணம்.
தேனாருணாச்சலாக்கிய ஸ்வஸ்வரூபஸ்ய பஞ்சபிஹி ஸ்லோகைஹி க்ருதானுதிஸ்தஸ்யாஹ க்ரியதே லகுவார்த்திகம்.
அருணாச்சலன் என்னும் தன் ஸ்வரூபத்தினுடைய ஸ்தோத்திரம் 5 ஸ்லோகங்களால் அவரால் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு எளிய வார்த்திகம், அதாவது விரிவுரை இங்கு செய்யப்படுகிறது.
மாண்டுக்யோதிதமத்வைதம் துரியாக்கியம் நிஷ்பிரபஞ்சகம் சசாதனம் ஸ்துதாவஸ்யாம் ஆத்மதத்துவம் பிரபஞ்சதே.
இந்த ஸ்தோத்திரத்தில் மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொல்லிய இரண்டற்ற பிரபஞ்சரகிதமான துரியம் என்னும் ஆத்ம தத்துவம் சாதனத்தோடு விளக்கப்படுகிறது.
பிராமாண்யம் யுஜ்யதே ஹ்யஸ்ய யதோ வக்த்யத்ர சத்குருஹ நித்யானுபூதம் ஆத்மீயம் தத்துவம் சிவம் அநாமயம்.
இங்கு சத்குரு நித்திய அனுபூதமான தன் குறைவற்ற மங்கள ஸ்வரூப ஆத்ம தத்துவத்தை சொல்லுவதால் இது பிராமாண்யம் உள்ளதாகும்.
வேதேன குருவாக்கியானாம் பிராமாண்யம் மன்யதாம் ஜனஹ மன்யாமஹேது வேதானாம் பிராமாண்யம் குரு வாக்கியத.
உலகத்தார் வேதத்தால் குரு வாக்கியங்களுக்கு பிராமாண்யம் ஏற்படுவதாய் எண்ணட்டும். குரு வாக்கியத்தால் வேதங்களுக்கு பிராமாண்யம் என்று நாங்கள் மதிக்கிறோம்.
ஸ்வஸ்வரூபே துரியாக்கியே ஸ்திதோ யஸ்ஸ பவேத் குரு உபதேசஸ்ததீயோ யஹ சாஸ்யாத் உபநிஷத் பரா.
துரியம் என்னும் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்போனே குரு ஆவன். அவன் தரும் உபதேசமே மற்றெல்லாவற்றுக்கும் மேலான உபனிஷத்தாகும்.
விஹாய பிராயசோவாதான் பிராமான்யாத்வசசாம் குரோஹ சித்தாந்தாயேவ சங்கிருஹ்ய தீயந்தே ஹ்யத்ர வார்த்திகே.
குருவசனங்கள் பிரமாணம் என்பதால் வாதங்களை பெரும்பாலும் விட்டு சித்தாந்தங்களே இந்த வார்த்திகத்தில் சுருக்கித் தரப்படுகின்றன. பிரதம ஸ்லோக.
கருணா பூர்ண சுதாப்தே கபலித கன விஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோபவ சித்த கஞ்ச சுவிகாசாய அருள் நிறைவான அமுதக்கடலே விரிகதிரால் யாவும் விழுங்கும் அருணகிரி பரமான்மாவே கிளருளப்பூ நன்றாய் விரிபருதியாக விளங்கு. தத்கிருபாஸ்வீய பக்தானாம் தத்ஸ்வரூபத்வ சித்தயே அத்ரைவ நிஷ்பிரபஞ்சத்வம் திஷ்யதே ச பராத்மனஹ.
தன் பக்தர்களுக்கு அந்த ஸ்வரூபம் சித்திக்கும் பொருட்டு இதய மலர் விகசிப்பதற்காக முதல் ஸ்லோகத்தில் அந்த அருணாச்சலனுடைய சுபமான அருள் பிரார்த்திக்கப்படுகிறது. இங்கேயே பரமாத்மாவினுடைய நிஷ்பிரபஞ்சத்தன்மையும் உபதேசிக்கப்படுகிறது.
அஹமித்யகிலஸ்யாந்த பானம் யத் பரமாத்மனஹ கருணேத்யுச்யதே சைவ நாத்வைதே விக்ரியாயத.
அத்வைதத்தில் விகாரம் இல்லாததால் எல்லாருள்ளும் நான் என்று பரமாத்மா விளங்குவதே கருணை என்று சொல்லப்படுகிறது.
கருணாயாஹ ஸ்வரூபத்வம் இஷ்டம் ந குணதா விபோஹ உச்யதே நிர்குணத்வம் ஹி வேதாந்தஹ பரமாத்மனஹ.
கருணை அந்த விபுவின் ஸ்வரூபமே, குணமல்ல என்பதே இஷ்டம். வேதாந்தங்களில் பரமாத்மா நிர்குணன் என்றல்லவோ சொல்லப்படுகிறான்.
தயா கிரஹீதாயே பக்தாஹ பிரேமினோ வா விசாரிணஹ ஸ்வரூபானுபவஸ்தேஷாம் த்ருவோஹி அஜ்ஞானநாசத.
அந்த கருணையினால் கிரகிக்கப்படுகிற பிரேமிகள் அல்லது விசாரிகளான பக்தர்களுக்கு அஜ்ஞான நாசத்தினால் சஸ்வரூப அனுபவம் நிச்சயம் உண்டாகும்.
निष्प्रपञ्चकमद्वैतम् तुर्यम् सत्यमिति स्फुटम् जगत्खबलनस्योक्त्या பூர்வார்த்தே குருணோச்சியதே.
அந்த துரியமான சத்தியம் பிரபஞ்சமன்ற அத்வைத வஸ்து என்பது ஜகத்தின் விழுங்குதலை கூறுவதன் மூலமாய் பூர்வார்த்தத்தில் குருவினால் சொல்லப்படுகிறது.
அதிஷ்டானதயா தஸ்ய விஸ்வஸ்ய ஆரோபி தத்வதஹ சத்யத்வம் அஸ்தி தஸ்யைவ நது விஸ்வஸ்ய கர்ஹிசித்.
அந்த பரமாத்மா அதிஷ்டானமாவதாலும் உலகம் ஆரோபிதம் ஆவதாலும் அவனே சத்தியம். ஒரு காலும் உலகம் சத்தியமல்ல.
குரு தேஹி அசத் ஏவ அசத் கருணா பரமாத்மனஹ நான்யத் கிஞ்சன கர்த்தவ்யம் சத்ய ஆத்மா சயேவஹி.
பரமாத்மாவின் கருணை பொய்யையே பொய்யாக்குகிறது. செய்தாக வேண்டியது வேறொன்றும் இல்லை. அவனே சத்ய ஆத்மாவாகிறானல்லவா.
சம்வித்பானுரசாவாத்மா யத்பாசா மாயிகம் ஜகத் நீயதே நாசம் அத்யந்தம் தமோபாசா யதாரவேஹி.
சூரியனுடைய பிரகாசத்தால் இருள் போல எதன் பிரகாசத்தால் மாயிகமான ஜகத் அத்யந்த நாசத்தை அடைவிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஞான சூரியனே அந்த ஆத்மா.
அசத்யேவ தமோ யத்வத் சத்யவத் க்ருஹ்யதே அபுதைஹி அசத்யைவ ததா மாயா சகாரியா சத்யவன்மதா.
பொய்யேயான இருளானது மூடர்களால் சத்தியம் போல் அறியப்படுகிறது. அதுபோலவே தன் காரியத்தோடு கூடிய அசத்தியமான மாயையும் சத்தியம் என மதிக்கப்படுகிறது.
யதா அசத்வாத்தமோ பாசா கபலீக்ரியதே ரவேஹே சகாரியா சததா மாயா கபலீக்ரியதே சிதா.
இருள் அசத்தியமானபடியால் ரவியின் ஒளியால் விழுங்கப்படுவது போல, அதாவது கபலீகரிக்கப்படுவது போல், தன் காரியத்தோடு கூடிய மாயையும் சித்தினால் கபலீகரிக்கப்படுகிறது.
சயேவ சிஷ்யதே துரியே சிதானந்தோ அத்விதீயக ந ஜீவோ ந ஜகத் கிஞ்சித் தத்வயம் சம்ருஷா கில.
துரியத்தில் இரண்டற்ற சித் ஆனந்த அவனே மிஞ்சுகிறான். ஜீவனாவது உலகமாவது சிறிதும் அங்கில்லை. அவ்விரண்டும் பொய்யல்லவா.
ஸ்ரீ அருணாச்சல பஞ்சரத்ன அர்த்தசார ஸ்லோகாக. பிரதம பஞ்சசாமரம். கிருபா சுதாம்புதே அருணாச்சல பிரபோத பாஸ்கர ஸ்வசித் ஸ்வரூப தேஜசா நிகீர்ண சர்வலோக ஹிருதம் புஜாத கோஷக பிரபுல்லதா விதாயினிம் பிரபாம் நிஜாம் பிரசாரிய போஹ தமோ விநாசயாந்தரம்.
த்விதீய ஸ்லோக.
த்வய்யருணாச்சல சர்வம் பூத்வா அஸ்தித்வா பிரலீனமேதச்சித்ரம் ஹ்ருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹோ தேவதந்தி ஹ்ருதயம் நாம சித்திரமாமிஹ்தெல்லாம் செம்மலையே நின்பாலே உத்திதமாய் நின்றே ஒடுங்கிடுமா நித்தியமும் நான் என்றிதயம் நடித்திடுவையால் உன் பேர் தான் இதயம் என்றிடுவர் தாம்.
த்விதீய ஸ்லோக அர்த்தஹ.
பகவஹ பிரதிபத்யந்தே மன்வானாஹ சதிதம் ஜகத் ஆத்மநாசபதம் கேசித் இதம் மத்வா ச பிப்யதி சங்காத்வய நிராசாய த்விதீய ஸ்லோக ஈரிதஹ.
பலர் இவ்வுலகம் சத்தியம் என்று எண்ணி தடைபடுகிறார்கள். சிலர் இது ஆத்மநாசபதம் என்று எண்ணி இதனின்றும் பயப்படுகிறார்கள். இவ்விரண்டு சங்கைகளையும் ஒழிக்க இரண்டாவது ஸ்லோகம் கூறப்பட்டது.
தடஸ்தலக்ஷணம் சாத்ர திஷ்யதே பரமாத்மனஹ ஸ்வரூப லக்ஷணம் சாபி சுத்தம் பக்தி விவருத்தயே.
சுத்த பக்தி விருத்தியாகும் பொருட்டு இங்கேயே பரமாத்மாவின் தடஸ்த லக்ஷணமும் ஸ்வரூப லக்ஷணமும் கூறப்படுகின்றன.
தடஸ்த லக்ஷணம் சாத்ர திஷ்யதே பரமாத்மனஹ ஸ்வரூப லக்ஷணம் சாபி சுத்தம் பக்தி விவருத்தயே.
சுத்த பக்தி விருத்தியாகும் பொருட்டு இங்கேயே பரமாத்மாவின் தடஸ்த லக்ஷணமும் ஸ்வரூப லக்ஷணமும் கூறப்படுகின்றன.
ஸ்வத சத்யம் ஜகன்மத்வா தஸ்ய அதிஷ்டானம் அவ்யயம் न पश्यत् अविवेकी इति तत्तत्त्वम் உபதிஷ்யதே.
ஜகத் ஸ்வயமே சத்தியம் என்று எண்ணி மாறுபாடில்லாத அதன் அதிஷ்டானத்தை அவிவேக மனிதன் பார்ப்பதில்லை என்பதனால் அதன் தத்துவம் இங்கு உபதேசிக்கப்படுகிறது.
ஜீவேஷௌ விஷயாஶ்சேதி த்ரிதயம் ஜகதாக்யகம் ஆரோபிதம் இதம் சர்வம் அதிஷ்டானே சிதாத்மனி.
ஜீவன், ஈஸ்வரன், விஷயங்கள் இவை மூன்றும் உலகம் எனப்படும். இவ் எல்லாமும் அதிஷ்டானமான சிதாத்மாவில் ஆரோபிதம்.
ஸ்வரூபம் ஜகத சத்யம் சச்சித் ஆத்மைவ கேவல அதோ அன்வேஷேன லப்தவ்யோ விஹாயேதம் சயேவஹி.
ஜகத்தின் உண்மையான ஸ்வரூபம் கேவல சச்சித் ஆத்மாவே. ஆகையால் இதை தள்ளி தேடி அடையத் தகுந்தவன் அவனே.
த்ரிஷ்யதே ஜகதித்யேதத் தத்சத்தாம் நைவ சாதயேத் அதிஷ்டானம் கிமப்யஸ்தி இத்யேதத் ஏவ ஹி சாதிதம்.
உலகம் காணப்படுகிறது என்பது அதன் உண்மையை சாதிக்காது. உலகத் தோற்றத்திற்கு அதிஷ்டானமான ஏதோ ஒன்று உண்டு என்பதுதான் சாதிக்கப்பட்டது.
பிரதீயதே யதா யத்யத் தத்ததே அப்ரமாணகம் வைஜ்ஞானிக ஜனைஷ்சாபி ஸ்பஷ்டமே தன்னிரூபிதம்.
எது எது எப்படி தோன்றுகிறதோ அது அப்படித்தான் என்பதற்கு பிரமாணம் இல்லை. வைஞ்ஞானிகர்களாலேயே இது நன்றாய் நிரூபிக்கப்பட்டுள்ளது.
பகிர்முகதையா தே தூ வேத ஜான பாராயணாக நஸ்வம் வேதிதும் இச்சந்தி ஞானம் தேஷாமதோ மிருஷா.
அவர்களோ பகிர்முகத்தன்மையினால் வேதங்களை அறிவதில் ஈடுபட்டு தம்மை அறிய இச்சிப்பதில்லை. ஆனதால் அவர்களுடைய ஞானம் அஞ்ஞானமே.
சாட்சாத் கிருதம் அதிஷ்டானம் ஜகதோ ஏன போதத பிரமாணீகிருத்ய தத்வாக்கியம் ததா நிஷ்டாம் லபேமஹி.
ஜகத்தின் அதிஷ்டான ஸ்வரூபத்தை ஞான அனுபவத்தால் சாட்சாத்கரித்திருப்பவனுடைய வாக்கியத்தை பிரமாணமாக கொண்டு அந்நிலையை நாமும் அடையலாம்.
அதிஷ்டான சத்வைதம் அதிஷ்டான சதத்வைதம் நிர்விசேஷம் நிரம்சகம் ஜகத்ரூபதயா பாதி மனோவியாபார மாத்திரத.
ஜகத்தின் அதிஷ்டான சத்தியமான நிர்விசேஷ நிரம்சக அத்வைத வஸ்து மனோவியாபார மாத்திரத்தால் ஜகத் உருவாய் தோன்றுகிறது.
மனையேவ ஸ்வயம் மாயாயா அந்யதா குருதே பரம் ஞாயதாம் ததிதம் ஸ்பஷ்டம் சுப்தௌ ஜகதபானத.
பரனை அந்யதா ஆக்குகிற மாயை மனமே. சுஷுப்தியில் ஜகத் விளங்காததால் இது நிச்சயமாய் அறியத்தகுந்தது.
உதேதி வர்த்ததே தஸ்மின் லீயதே ச அகிலம் யத ச ஏவ ஆத்மா தத சர்வம் ஜீவேஷௌ விஷயா அபி.
எல்லாமும் அவனில் உதித்து இருந்து லயம் அடைவதால் ஜீவ ஈஸ்வரர்களும் விஷயங்களுமாகிய எல்லாமும் அவனே.
மாயா காரியமிதம் யஸ்மாத் கேவலோ அசாவ விக்ரியஹ ந அனேன பாத்யதே கிஞ்சித் பட்டச்சித்ர அக்னினா யதா.
இதெல்லாம் மாயா காரியமாவதால் கேவல நிர்வீகார அவன் இதனால் சிறிதும் பாதிக்கப்படுவதில்லை. சித்திர அக்னியினால் அதன் ஆதார வஸ்திரம் போல.
தத் ஆபாசமயம் சேதம் சயேவ பரமார்த்தத யதேவாத்யந்தயோரே தத் மத்யே சேதம் ததேவஹி.
அவனிடம் பொய்யாய்த் தோன்றும் இவ்வுலகும் அவனே. இது ஆதியிலும் அந்தத்திலும் எதுவாமோ அதுவேதான் இடையிலும் ஆகும்.
விஸ்வம் விவேக திருஷ்டியைவம் ஸ்வாத்மனி பிரவிலாபயேத் பிரவிலாபன திருஷ்டியாகி ஸ்வ அன்வேஷனக்ஷமம் மனஹ.
இந்த விவேக திருஷ்டியால் உலகத்தை ஆத்மாவில் பிரவிலாபனம் செய்ய வேண்டும். பிரவிலாபன திருஷ்டியின் அபியாசத்தால் அல்லவோ மனம் ஆத்மாவை தேடும் திறனுள்ளதாகும்.
ஸ்வ அன்வேஷனஸ்ய சாத்ரைவ பிரகார உபதிஷ்யதே தேன ஸ்வரூபே அவஸ்தானம் ஜகத் பிரம விநாசத.
இங்கே ஆத்மாவை தேடுவதின் பிரகாரமும் உபதேசிக்கப்படுகிறது. அதனால் உலகமயக்க நாசத்தின் மூலமாய் ஸ்வரூபத்தில் நிலை பெறுதல் ஆகும்.
தடஸ்தலக்ஷணம் திஷ்டம் ஏவம் தஸ்ய பராத்மனஹ ஸ்வரூபலக்ஷணம் த்வத்ர சூசிதம் ச உபலக்ஷ்யதே.
இப்படி அந்த பரமாத்மாவினுடைய தடஸ்த லட்சணம் விளக்கப்பட்டது. அவனது ஸ்வரூப லட்சணமும் சூசிதமாக அறியப்படுகிறது.
ஸ்வரூபம் தஸ்புடி குருவன் சிவஸ்ய பரமாத்மனஹ தஸ்யைவாத்மத்வம் அஸ்மாகம் தர்ஷயத் அதிசோபனம்.
அந்த பரமாத்ம சிவனுடைய ஸ்வரூபத்தை விளக்கும் பொருட்டு அவனே நம் ஆத்மாவாயிருக்கும் சோபனமான உண்மையை விளக்குகிறார்.
ஆத்மத்வேன அகிலஸ்யாந்த அஹமித் அனிஷம் ஸ்வயம் பாதி அசௌ ந அந்ய ஆத்மா அஸ்திஸ்வரூபம் தத் இதம் விபோ.
அவன் தானே எல்லாருள்ளும் ஆத்மாவாய் நான் என்று எப்பொழுதும் விளங்குகிறான். ஆத்மா அவனைத் தவிர வேறல்ல. இதுவே அந்த விபுவின் ஸ்வரூபம்.
நிருத்யசீதி பதேன அத்ர திஷ்டானந்த ஸ்வரூபதா ஆத்மபூதஸ்ய துர்யஸ்ய தத் அசம்சாரித ஆத்மனஹ.
இங்கு நர்தனம் செய்கிறாய் என்ற சொல்லால் ஆத்மபூதனான துரியன் ஆனந்த ஸ்வரூபி என்று உபதேசிக்கப்படுகிறது. அதனால் ஆத்மா அசம்சாரி.
ஸ்வயேவ மாயையா தேவோ விமோஹித இவ ஸ்வயம் ப்ரமிதி வாத்ர சம்சாரே மாயாசௌ ந து வித்யதே.
தன் மாயையாலேயே அந்த தேவன் தானே மோஹிதன், அதாவது மயக்கமுற்றவன் போல இங்கு சம்சாரத்தில் அலைவது போல் காணப்படுகிறான். ஆனால் அந்த மாயை என்பதே இல்லை.
அர்த்தாத் வியாவர்த்தனம் சாபி தேஹாதீனாம் அநாத்மனாம் கிருதமேவேத் யதஸ்தேஷு ஜஹ்யாத் ஆத்மத்வபாவனாம்.
அர்த்தத்தினால், அதாவது பொருளினால் அனாத்மாக்களான தேகாதிகளை விளக்குதலும் இங்கு செய்யப்பட்டதால் அவற்றில் ஆத்மபாவனையை விட வேண்டும்.
சர்வே வயம் சயேவஸ்மோ ந தேஹா நாபி தேஹினஹ ந அஜ்ஞானம் ந ச சம்சார இத்யேஷா பரமார்த்ததா.
நாம் எல்லோரும் அவனே ஆவோம். நாம் தேகங்களும் அல்ல, தேகிகளும் அல்ல, அஞ்ஞானமும் இல்லை, சம்சாரமும் இல்லை. இது, அதாவது பரமார்த்தம், உண்மை.
மனஹ கல்பயதே தேஹான் ஜீவாம்ச விஷயானஹோ ஜாக்ரத்யபி யதா ஸ்வப்னே மாயயேஷா மனயேவஹி.
மனம் தானே தேகங்களையும் ஜீவர்களையும் விஷயங்களையும் ஸ்வப்னத்தில் போல ஜாக்ரத்திலும் கல்பிக்கின்றது. இந்த மாயை மனமே அல்லவோ?
சுத்த சித்ரூப ஆத்மைவ சத்யோ நான்யஸ்தத சிவஹ ஏஷ வேதாந்த சித்தாந்த உக்தஹ ஸ்வீய அனுபூதிதஹ.
சுத்த சித்ரூப ஆத்மாவே சத்தியன், சிவன் அவனன்றி வேறல்ல. இந்த வேதாந்த சித்தாந்தம் ஸ்வானுபூதியினின்றும் குருவினால் சொல்லப்பட்டது.
பிரேஷ்ட ஆத்மைவ சர்வேஷாம் ததர்த்தமிதரத் பிரியம் அத ஆனந்த ரூபத்வம் ஆத்மனோ கம்யதே ஸ்புடம்.
ஆத்மாவே யாவர்க்கும் பரம பிரியம், அவன் பொருட்டே மற்றது பிரியம். ஆதலால் ஆத்மா ஆனந்த ரூபம் என்பது நன்றாய் விளங்குகிறது.
தத் ஆனந்த கனாயேவஹி ஆனந்தாலௌகிகாஹ ஸ்மிருதாஹ ஆத்மலாப சமோ நாஸ்தீத் யதயேவ உச்யதே புதைஹி.
அவனது ஆனந்தத்தின் திவலைகளே லௌகிக ஆனந்தங்கள் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே ஆத்மலாபத்திற்கு சமமானது வேறு கிடையாது என்று ஞானிகளால் கூறப்படுகிறது.
பஹிர்முகத்வஹானாய திஷ்யதே ஹ்ருதி தத்ஸ்திதிஹி அந்தர்முகதயா ஹி ஏவ சாதனே சம்ப்ரவர்த்தனம்.
பஹிர்முகத்தன்மையை சாதகன் விடும் பொருட்டு அவ் ஆத்மா ஹிருதயத்தில் இருப்பதாக உபதேசிக்கப்படுகிறது. அந்தர்முகத்தன்மையால் அல்லவோ சாதனத்தில் பிரவருத்திக்கலாகும்.
பரமார்த்ததயா த்வேஷ பரமோ ஹிருதயம் ஸ்வயம் சர்வ ஆதாரஸ்ய சத்யஸ்ய மித்யைவ ஆதார கல்பனா.
ஆனால்
பரமார்த்தத்தில் இந்த பரமன் தானே ஹிருதயமாவான். சர்வ ஆதாரனான அந்த தேவனுக்கு ஆதார கல்பனை பொய்யே ஆகுமல்லவா? ஸ்ரீ அருணாச்சல பஞ்சரத்ன அர்த்தசார ஸ்லோகாஹ த்விதீய பஞ்சசாமரம்.
உதேதி வர்த்ததே ப்ரலீயதே கிலம் ஜகச்சலம் த்வயி ப்ரகாசவத் படே யதைவ சித்ர சந்ததிஹி அஹந்தயாத்ம ரூபதோபி நிர்த்யசி ஸ்வயம் ஹ்ருதி வதந்த்யதோ ஹ்ருதாக்யகம் பவந்தமேககம் பரம்.
அஹமிதி குதாயாதி இதி அன்விஷ்யாந்த ப்ரவிஷ்டயாத்யமலதியா அவகம்யஸ்வம் ரூபம் சாம்யத் அருணாச்சலத்வயி நதீவாப்தௌ. அஹமுகமாரந்த அமலமதி தன்னால் அகம் இதுதான் எங்கெழும் என்றாய்ந்தே அஹ உருவை நன்கறிந்து முன்னீர் நதி போலும் ஓயுமே உண்கண் அருணாச்சலனே ஓர்.
திருதீய ஸ்லோக அர்த்தஹ:
ஞாத்வயேவமாத்மலாபாய யதமானஸ்ய சித்தயே ருஜுமார்க்ஸ்த்ருதீயேன விஸ்பஷ்டம் உபதிஷ்யதே.
இவ்விதம் தெளிந்து ஆத்மலாபத்தின் பொருட்டு முயலுவோன் சித்தி பெறுவதற்கான நேர்மார்க்கம் மூன்றாம் ஸ்லோகத்தினால் உபதேசிக்கப்படுகிறது.
ஆபாச மாத்ரோ ஜீவோயம் சிஜட கிரந்தி ரூபக தச்சிதம் சனிதானம் து பவத்யாத்மா பரஸ்வயம்.
ஆபாச மாத்திரனான இந்த ஜீவன் சித் ஜடங்களின் முடிச்சின் உருவுடையவன். அந்த முடிச்சின் சித் அம்சத்தின் மூலமாவது பர ஆத்மாவே.
ஹித்வா ஜடாம்சம் தேஹாதி சிஷ்டாம் சைதன்ய ரூபிணீம் சுத்தாஹந்தாம் சமாதாய தன்மூலம் ஸ்வம் கவேஷயேத்.
அதன் ஜட அம்சமான தேகாதிகளை நீக்கி மிஞ்சிய சைத்தன்ய உருவான சுத்த அகந்தையைக் கொண்டு அதன் மூலமான ஆத்மாவை தேட வேண்டும்.
நிமஜ்ஜேத் சலிலே லப்தும் மக்னம் வஸ்து யதா ததா அகந்தா மூலம் அன்விஷ்யன் நிமஜ்ஜேத் சாதகோ ஹ்ருதி.
எப்படி ஒருவன் நீரில் மூழ்கின பொருளைப் பெற நீரில் மூழ்குவானோ அப்படியே மதி தன் மூலத்தை தேடி இதயத்தில் ஆழ வேண்டும்.
ஸ்வாமினோ கந்தமாதாய யதா ஸ்வாம் தம் கவேஷயேத் சுத்தாஹந்தாம் ததாதாய தீஹி ஸ்வமூலம் கவேஷயேத்.
எப்படி தன் உடையவனை பிரிந்த நாய் அவ்வுடையவனின் மனத்தை கொண்டு அவனை தேடுமோ அப்படியே மதி சுத்த அகந்தையைக் கொண்டு தன் மூலத்தை தேட வேண்டும்.
கவேஷனே ஸ்திரீபூதம் மனோ விசதி ஹ்ருத்குஹாம் ததா பாயாத் ஸ்வபாசாத்மா சாம்யேதபி மனோந்தத.
தேடுதலில் ஸ்திரப்பட்ட மனம் இதய குகையுள் புகும். அப்போது தன்னொழியால் ஆத்மா விளங்கும், மனமும் முற்றிலும் ஓயும்.
மனோ நாசாத பார்த்தக்யம் ஸ்வதசித்தம் பிரகாசதே மனஹ்கிருதோஹி பேதோயம் த்வயோர் பிரம்மாத்மனோரிய.
மனோநாசத்தினால் ஏற்கனவே சித்தமான ஐக்கியம் பிரகாசிக்கும். இங்கு சம்சாரத்தில் தோன்றும் பிரம்மாத்ம பேதம் மனதினால் கற்பிக்கப்பட்டதல்லவோ?
இதம் மன்வேஷனாத் ஸ்வஸ்ய தத்வஸ்ய ஹ்ருதி மஜ்ஜனம் சாதனம் பரமம் முக்தேஹே விசார இதி ச உச்யதே.
தன் உண்மையை தேடி இதயத்தில் ஆழ்வதாகிய முக்தியின் பரமசாதனம் விசாரம் என்றும் சொல்லப்படும்.
அத்தியந்த ஐக்கியம் அனாவிருத்திம் தர்ஷயிஷ்யன் அதோ குரு நதீம் திருஷ்டாந்தயத் அப்திம் கத்வா தத்ரூபதாம் கதாம்.
இந்நிலையினில் முற்றிலும் பரமனில் பூர்ண ஐக்கியமும் சம்சாரத்திற்கு திரும்பி வராமையும் உண்டு என்று காண்பிக்க வேண்டி பகவான் கடலைச் சேர்ந்த அவ்வுருவான நதியை திருஷ்டாந்தமாக்குகிறார்.
ஆத்மானுபூதி ஏஷைவ முக்தி இத்யபிதீயதே சத்யாஸ்திதி பரந்தாம கைவல்யம் சகஜாஸ்திதி.
இந்த ஆத்மானுபூதியே முக்தி, உண்மை நிலை, பரநிலை, கைவல்யம், சகஜநிலை.
ஸ்வஜ்ஞானம் அமிர்தத்வம் ச மௌனம் நிர்பயதேத்யுத ஸ்திதிமேதாம் பராம் துரியாம் சம்சந்தி பஹுதா புதாஹ.
ஆத்மஞானம், சாவின்மை, மௌனம், பயமற்ற நிலை என்று சொல்லப்படும் துரியமான இந்த பரம நிலையை ஞானிகள் பலவாறு குறிப்பிடுகிறார்கள்.
ஆத்மா துங்கேயதாம் நைதி துரியே ஞாதாபி நாஸ்திஹி ஞான அஞ்ஞான விநிர்முக்த ஆத்மா ஞானஸ்வரூபக.
ஆனால் ஆத்மா அறிபடு பொருள் ஆகாது, துரியத்தில் அறிகின்றவனும் கிடையாதல்லவா? ஆத்மா ஞான அஞ்ஞானங்களற்ற கேவல ஞானஸ்வரூபன அவன்.
ஞேய ஞாத்ருவிஹீனோசௌ ஆத்மா பவதி கேவலஹ அநாத்மன் ஆத்மதீநாசஹ ஸ்வாத்மஜ்ஞானம் இதீரியதே.
அறிபடு பொருளும் தன்னை அறிபவனும் மற்ற இரண்டற்ற ஏகனாவன் ஆத்மா. அனாத்மாவில் ஆத்மபுத்தி அழிதலே ஸ்வாத்மஜ்ஞானம் எனப்படும்.
நஷ்டம் யஸ்ய விசாரேண மனோஹிருதி நிமஜ்ஜனாத் ஆத்ம ஏவ சஹின ஆத்மஜ்ஞோ ப்ரஹ்மைவ ப்ரஹ்மவின்னஹி.
விசாரத்தினால் ஹிருதயத்தில் மூழ்கி எவன் மனம் அற்றானோ அவன் ஆத்மாவே. ஆத்மாவை அறிந்தோன் அல்லன், பிரம்மமே, பிரம்மத்தை அறிந்தோன் அல்லன்.
பிரம்ம பிரம்மஜ்ஞயோர்பேதம் மன்வான பாரமார்த்திகம் மித்யாகிரஹேன தேனைவ பிரதிபத்யேத சாதக.
பிரம்மத்திற்கும் பிரம்மஜ்ஞனுக்கும் பரமார்த்த பேதம் உண்டு என்று எண்ணும் சாதகன் அந்த மித்யா கிரகணத்தாலேயே தடைபடுவான்.
ஞானாத் விமுக்திஹி இத்யுக்தேஹே ஞானம் இத்யர்த்தயேவஹி ந ஞானம் காரணம் முக்தேஹே முக்திஹி ஞானபலம் சன.
ஞானத்தினால் முக்தி உண்டாம் என்னும் வசனத்திற்கு ஞானமே அது என்பதே பொருள். ஞானம் முக்தியின் காரணமல்ல, முக்தி ஞானத்தின் பயனும் அல்ல.
ஆத்மனஹ சகஜா முக்திஹி ஸ்வரூபம் ஞானமாத்மனஹ சா முக்திஹி நித்ய சித்தைவ ஸ்வயமேவ ஸ்வகாரணம் வியாவஹாரிக திருஷ்ட்யாது ஞானான் முக்திஹி தீரியதே.
ஞானரூப ஆத்மாவுக்கு இயற்கையான நித்த சித்த முக்தி தனக்குத்தானே காரணமாகிறது. ஆனால் விவகார திருஷ்டியால் ஞானத்தினால் முக்தி என்று சொல்லப்படுகிறது.
நவக்தும் நாபிமந்தும் வா சக்யமே தத் பரம்பதம் மௌன வியாக்கியான நிர்தேசியம் வேத்யம் சஸ்வானுபூதிதஹ.
இந்த பரமபதம் சொல்லவும் எண்ணவும் ஒண்ணா மௌன உரையால் காட்டத்தகுந்ததாகும். ஆனால் ஸ்வானுபவத்தால் அறியத்தக்கது.
நவக்தான சமந்தாவா தத்ர கஷ்சன சிஷ்யதே அத ஏதத் பதம் துரியம் மௌனம் இத்யபிதீயதே.
அந்நிலையில் சொல்லுகிறவன் எண்ணுகிறவன் ஒருவனும் மிஞ்சுவதில்லை. இதனால் இந்த துரிய பதம் மௌனம் எனப்படும்.
வாசோபி மனசா சாக்கம் நிவர்த்தந்தே யதோ அத்வயாத் அனுபூயதம் ஆனந்தம் நபிபேதி குதஷ்சன.
எந்த அத்வைத வஸ்துவினின்றும் சொற்கள் மனதோடு கூட சக்தியற்று திரும்புகின்றனவோ அந்த ஆனந்தத்தை அனுபவித்து யாதொன்றினின்றும் பயம் அடைவதில்லை.
எத்ர அஸ்தி பேத விஜ்ஞானம் ந அபீதிஹி தத்ர கர்ஹிசித் இதி ச ஸ்ரூயதே யஸ்மாத் துர்யமேவ அபயம் பதம்.
வேத விஞ்ஞானமுள்ள இடத்தில் எவ்விதத்திலும் அபயம் கிடையாதென்றும் ஸ்ருதி கூறுவதால் துரியமே அபயபதம்.
ஸ்வஸ்வரூப பரிஜானாத் கதம் ஐக்கியம் பராத்மனா இதி பிரஸ்னோ நிராதார ஐக்கியம் ஸ்வாபாவிகம் யத.
ஐக்கியம் ஸ்வபாவசித்தமானபடியால் ஸ்வஸ்வரூப ஞானத்தினால் பரமாத்மாவுடன் ஐக்கியம் எப்படி சித்திக்கும் என்ற கேள்வி நிராதாரமாகும்.
அத்ர உக்தேன விசாரேன லப்யைஷா பரமாகதிஹி ந அன்யதா லப்யதே சேயம் இதி வேதாந்த நிர்ணயஹ.
இங்கு சொல்லிய விசாரத்தினால்தான் இந்த பரமகதி அடையப்படும், வேறு விதத்தில் முக்தி அடையப்படாது என்பது வேதாந்தங்களின் தீர்மானம்.
இஹதிஷ்டஹ சயேவார்த்தோ நதீ திருஷ்டாந்த யோஜனாத் அந்யத்ர அநேகதா சாபி ஸ்பஷ்டம் பகவதா சதாம்.
இங்கு நதி திருஷ்டாந்தத்தை சொல்லியதால் இதே பொருள் இங்கும் மற்ற இடங்களில் பலவிதமாயும் சாதுக்களுக்கு பகவானால் ஸ்பஷ்டமாய் உபதேசிக்கப்படுகிறது.
ந உபாசனேன யோகேன புண்ணியைஹி வாபி ச கர்மபிஹி லப்யேதேதம் பதம் துரியம் இத்யேவம் ச பிரதர்ஷிதம்.
உபாசனையால், யோகத்தால், புண்ணிய கர்மங்களால் இந்த துரிய பதம் அடையப்படாது என்றும் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது.
மித்யேயம் ஜீவதாயாவத் நலுப்யேத விசாரணாத் தாவத் சம்சார நிர்மோக்ஷோ ந பவேத் கில தேஹினாம்.
இதுவரையில் விசாரத்தினால் இப்பொய்யான ஜீவத்வம் நழுவவில்லையோ அதுவரை சம்சாரத்தினின்றும் விடுதலை தேகிகளுக்கு கிடையாதல்லவா?
ஜீவத்வம் மாதிமோ தர்ம கர்த்ருத்வாத்யாஹ தத் ஆஸ்ரயாஹ ஜீவதா ஆரோபிதா பூர்வம் கர்த்ருத்வாத்யாஹ ததஃ பரம் ஜீவத்வ நாசோ சர்வேஷாம் நாசோதஃ சகஜாஸ்திதிஹி.
ஜீவத்வம் ஆதி தர்மம், அதாவது தன்மை. கர்த்தத்வாதிகள் அதை ஆசிரயித்துள்ளன. ஜீவத்வம் முதலில் ஆரோபிக்கப்படுகிறது, அதன்பின் கர்த்தத்வாதிகள். ஜீவத்வம் நாசமடையும் பொழுது எல்லா தர்மங்களும் நாசமடையும், அதன் பிறகு சகஜநிலை.
சர்வதர்ம பரித்யாகோ யோகி தாசு விதீயதே சகர்த்தத்வாதிக ஆனம் ஹி ஜீவத்வத்யாக பூர்வகம்.
கீதையில் விதிக்கப்படும் சர்வதர்ம பரித்யாகம் ஜீவத்வ தியாக பூர்வகமான கர்த்திருத்வாதி தர்மங்களின் தியாகமே ஆகும்.
சர்வதர்ம பரித்யாகோ ஜீவத்வ தியாக ஏவஹி அத்யாகே ஜீவதாயாஸ்து தியக்தோ தர்மோ ந கஷ்சன.
ஜீவத்வ தியாகமே சர்வதர்ம பரித்யாகமாகும். ஜீவத்வ தியாகம் இல்லை என்றால் எந்த தர்மமும் விடப்பட்டதாகாது.
இதி உபநிஷதம் ஸ்வாஸ்த்யம் பரமம் பதம் அவ்யயம் அத்ர உபதிஷ்டம் த்ரஷ்டவ்யம் அத்வைதம் துரியநாமகம்.
இப்படிக்கு உபனிஷத்தின் கருத்தான துரியம் என்ற பெயர் உள்ள இரண்டற்ற தன்னில் நிலை பெறுதலாகிய மாறுபாடில்லாத அத்வைத பரமபதம் உபதேசிக்கப்பட்டிருப்பதைக் காண வேண்டும்.
ருஜுமார்க்கமிமம் ஹித்வா சரந்த்யன்ய பதாதுயே காலேன பரமம் தாம யாந்தி தே ஹ்ருத் நிமஜ்ஜனாத்.
இந்த நேர்மார்க்கத்தை விட்டு வேறு வழியில் செல்கிறவர்கள் காலம் சென்று ஹிருதயத்தில் மூழ்கி பரமபதத்தை சேர்வார்கள். ஓம் தத்சத். ஸ்ரீ அருணாச்சல பஞ்சரத்ன அர்த்தசார ஸ்லோகா த்ரிதீய பஞ்சசாமரம்.
உதேத்யஹம் குதஸ்ய ஏஷ இத்யதீவ சுத்தயா தியா ஹ்ருதி பிரவிஷ்டயா விமிருக்ய தத்வமாத்மனஹ அவைதி சேச்சிதாத்மகம் பவந்தமாத்மரூபதோ நதீவ சங்கதாம் புதிம் த்வயி பிரசாந்தமேதி தீஹி.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. சதுர்த்த ஸ்லோகஹ.
த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்த பிராணேன ருத்த மனசாந்தஸ்த்வாம் தியாயன் பஸ்யதி யோகி தீதிதிம் அருணாச்சலத்வயி மஹீயந்தே. வெளி விஷயம் விட்டு விளங்கும் அருணேசா வழியடக்க நிற்கும் மனத்தால் உளமதனில் உன்னை தியானித்து யோகி ஒளி காணும் உன்னில் உயர் உறும் ஈதுன்.
சதுர்த்த ஸ்லோக அர்த்தஹ.
சிஷ்யேதே யதமானௌ த்வௌ யோகி பிரேமீ பராத்மனி சதுர்த்தே யோகினம் பக்தி பிரேமிணம் பஞ்சமே குருஹு.
யோகியும் பரமாத்மாவில் பிரேமியுமான இரு சாதகர்கள் மிஞ்சுகிறார்கள். குரு யோகியை நாலாவது ஸ்லோகத்திலும் பிரேமியை ஐந்தாவது ஸ்லோகத்திலும் விவரிக்கிறார்.
தத்ர யோகி ஹடாத்ருத்வா பிராணாயாமேன மானசம் சிஜ்யோதிர் வீக்ஷணம் லப்த்வா ததானிம் மோததே ப்ரஷம்.
அவ்விருவரில் யோகியானவன் ஹடமாய் பிராணாயாமத்தால் மனதை அடக்கி சிஜ்ஜோதி தரிசனம் பெற்று அந்த சமயம் மிகவும் ஆனந்திக்கிறான்.
மனோரோதோ ஹட்டாத் சித்தோ நஸ்திரோ பவிதா க்வசித் லீனமேவ மனஸ்திஷ்டேத் சவாசனமதோ தியாத்.
பலாத்காரத்தால் சாதிக்கப்பெற்ற மன ஒடுக்கம் ஒரு காலும் நிலைத்திராது. வாசனைகளோடு கூடி லயித்திருந்தே பிற்பாடு உதிக்கும்.
மனோ நாசேன முக்திர்ஹி நலயேன கதாச்சன லீனம் ஹி புனராயாதி நஷ்டம் நைவோதியாத் புனஹ அநாசான் மனசோ யோகி ஜீவத்வம் ந ஜஹாதிஹி.
மனோ நாசத்தினால் அல்லவோ முக்தி, மனோ லயத்தினால் ஒரு காலும் அல்லவே. லீனமான மனம் திரும்பவும் எழும், நஷ்டமானது திரும்பி எழாது. மனோநாசம் பெறாத யோகி ஜீவபாவத்தை விடுவதும் இல்லை.
ஸ்புடீகர்த்தும் இமம் வேதம் மனசோலயநாசயோஹோ குருர்வக்தி புராவிருத்தாம் கதாம் கஸ்யாபி யோகினஹ.
மனத்தின் லய நாசங்களுக்கு இடையில் உள்ள இந்த பேதத்தை விளக்க குரு முன்னடந்த ஒரு யோகியின் கதையை சொல்லுகிறார்.
சமாதேர் வித்யுதோ யோகி பிபாசார்தித மானசஹ சிஷ்யமாதிஷ்ய தீர்த்தாய சமாதிம் ப்ராவிஷத் புனஹ.
சமாதி கலைந்து எழுந்த அந்த யோகி தாகத்தால் பீடிக்கப்பட்டு சீடனை தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி மறுபடி சமாதியில் ஆழ்ந்தார்.
யயுஹு சதானி வர்ஷானாம் வியுத்திதோ பூத்ததஃ பரம் ஜலார்த்த பிரேஷிதம் சிஷ்யம் வேகேநாத ஸ்மரம் ஸ்ததா உவாச உச்சைஷ்ச போதீர்த்தம் கிமானீதம் த்வயேத்யசௌ.
பல நூற்றாண்டுகள் சென்றன. பின்பு அவர் சமாதியினின்றும் எழுந்தார். தண்ணீருக்காக அனுப்பிய சீடனை மனவேகத்துடன் ஸ்மரித்து அப்போது நீ தண்ணீர் கொண்டு வந்தாயா என்று உரக்கச் சொன்னார்.
பிபாசாவாசனாயுக்தம் மனோலீனம் ஹி பூச்சிரம் உதியாய ச வேகேன சமாதேர் வித்திதஸ்ய ஹி அநாசான் மனசோ ஹேவம் வேகேன ஸ்மிருதிருத்கதா.
தாக வாசனையுடன் கூடிய மனம் வெகுகாலம் லயித்திருந்தது. சமாதியினின்று எழுந்த அவருக்கு அம்மனம் வேகத்தோடு கிளம்பியது. மனம் நாசமாகாததால் தான் இப்படி வேகத்துடன் ஸ்மிருதி எழுந்தது.
மஹிம் நீரமதே யோகி நஸ்வரூபம் பிரபத்யதே இத்யுக்த்யா யோகினோ போகோ திஸ்யதே நது மோக்ஷணம்.
யோகி பரமாத்மாவின் மகிமையில் ரமிக்கிறானே ஒழிய ஸ்வரூபத்தில் ஐக்கியம் அடைவதில்லை என்று சொல்வதினால் யோகிக்கு போகமுண்டு மோக்ஷமில்லை என்றுதான் காட்டப்படுகிறது.
அல்பமப்யந்தரம் கிருத்வா பயமேதி இதி ச ஸ்ருதேஹே ந அபயம் விந்ததே யோகி இத்யயமர்த்தோ நிரூபித.
சிறிதும் வேதத்தை கற்பித்தால் பயம் அடைவான் என்ற ஸ்ருதியால் யோகி அபயபதம் பெறுவதில்லை என்ற பொருள் விளக்கப்பட்டது.
வினா விவேகமத்ரோக்தம் ஸ்வசக்த்யா ச ஹடேனச யதமானோ ஹி திஷ்டோத்ர நது சர்வோபி யோககஹ.
முற்கூறிய விவேகமின்றி எவன் தன் சக்தி கொண்டு ஹட்டத்தால் எத்தனிக்கின்றானோ அவன் இங்கு குறிக்கப்பட்டனன் அன்றி யோகியர் யாவரும் அன்று.
யாவன்ன சஜ்ஜதே சோயம் விசாரே அகங்கிருதிம் தியஜன் பரம் வா சரணம் யாதி தாவன்னாயம் விமுச்சியதே.
இவன் எதுவரை அகங்காரத்தை தியாகம் செய்து விசாரத்தில் ஈடுபடாமல் அல்லது பரனை சரணம் அடையாமல் இருக்கிறானோ அதுவரை முக்தி அடைவதில்லை. அருணாச்சல பஞ்சரத்ன ஸ்லோக அர்த்தக சதுர்த்த பஞ்சசாமரம்.
விஹாய பாஹ்ய வஸ்து வாயுரோதனான் மனோஹடான் நிருத்ய யோகஸ்மரன் பவந்தமேவ சர்வதா மஹிம் நிலீனதிஹ் பிரபே க்ஷணேன மோததே ப்ருஷம் அதோதிதஸ் சவாசனேன சேதசா து சம்சரேத்.
பஞ்சம ஸ்லோகஹ.
வையர்ப்பித மனசா த்வாம் பஸ்யன் சர்வம் தவாக்ருதிதயா சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத் அருணாச்சல த்வயி சுகே மக்னஹ உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டு எல்லாமும் உன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்யும் அன்னோன் அருணாச்சலாவெல்கும் இன்புருவாம் உன்னில் ஆழ்ந்தே.
பஞ்சமஸ்லோக அர்த்தம்.
அதோ விசிஷ்யதே பிரேமீ ததர்ப்பிதமனாஹ சதா விஸ்மிருத்யஸ்வம் ச தத் பிரேம்ணா வீக்ஷதே தன்மயம் ஜகத்.
சதா அவனில் அர்ப்பிக்கப்பட்ட மனத்தனான பிரேமி இந்த யோகியை விட உயர்ந்தவன். அவனிடத்து பிரேமையினால் தன்னையும் மறந்து உலகத்தையே தன்மயமாய்க் காண்கிறான்.
யோ மாம் பஸ்யதி சர்வத்ர சர்வம் சமயி பஸ்யதி தஸ்யாஹம் ந ப்ரணஸ்யாமி சசமே ந ப்ரணஸ்யதி.
எவன் என்னை எங்கிலும் காண்கிறானோ யாவற்றையும் என்னில் காண்கிறானோ அவனுக்கு யான் மறைவதும் இல்லை, எனக்கு அவன் மறைவதும் இல்லை.
யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமேயுக்ததமோ மதஹ இதி கீதாசு சந்திஷ்டம் பாரம்யம் பிரேமினஹ் கில இதி கீதாசு சந்திஷ்டம் பாரம்யம் பிரேமினஹ் கில.
எல்லா யோகிகளைக் காட்டிலும் என்னில் லயித்த மனத்தனாய் ஸ்ரத்தையோடு எவன் என்னை பஜிக்கிறானோ அவனே பரமயோகி என்று மதிக்கப்படுவன் என்று கீதையில் பிரேமியின் உயர்வே கூறப்பட்டது.
பஷ்யம் ஸ்தம் சசதா பிரேஷ்டம் ததானந்தே நிமக்னதீஹி முக்த பிராயோஹி அசௌ காலான் முக்திமாத்யந்தி கிம் ப்ரஜேத்.
அந்த பிரேமி பரம பிரியனான அவனை கண்டுகொண்டு அவனது ஆனந்தத்தில் மூழ்கின மனத்தனாய் முக்த பிராயனே ஆவான். கொஞ்ச காலத்தில் முற்றிலும் முக்தனாவான்.
பக்தி யோகேன லப்யேத பரஸ்மின் பிரேம சோபனம் பக்தி யோகேன லப்யேத பரஸ்மின் பிரேம சோபனம் உக்தா பாகவதே பக்திஹி நவதா ஸ்ரவணாதிகா ப்ரபத்திஹி நவமா தத்து பரஸ்மை ஸ்வநிவேதனம்.
பரமனிடத்தில் சோபனமான இந்த பிரேமை பக்தி யோகத்தினால் அடையப்படும். ஸ்ரீ பாகவதத்தில் ஸ்ரவணம் முதலான 9 நவவித பக்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 9வது பிரபத்தி என்பது. அது பரனுக்கு தன்னை அர்ப்பித்தலாம்.
தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே இத்யுபாய பிரபத்திர்ஹி மாயா மோக்ஷாய திஷ்யதே இத்யுபாய பிரபத்திர்ஹி மாயா மோக்ஷாய திஷ்யதே.
குணங்களாலான இந்த என்னுடைய திவ்ய மாயையை வெல்லுவது அசாத்தியம். என்னையே சரணமடைந்தவர்கள் இம்மாயையை வெல்லுகிறார்கள் என்று மாயையினின்று விடுதலை பெறும் பொருட்டு பிரபத்தியே உபாயம் எனக் காட்டப்படுகிறது.
மாயையா விஷயேஷ்வேவ பிரீதி சஞ்சாயதே நிரணாம் ப்ரபன்னோ மாயையா முக்தஹ பரஸ்மின் பிரேமவான் பவேத்.
மாயையால் விஷயங்களிலேதான் மனிதர்களுக்கு பிரீத்தி உண்டாம். சரணாகதன் மாயையினின்றும் விடுபட்டவனாய் பரமனிடத்தில் பிரேமை கொள்வன்.
அத பரஸ்மின் கர்த்தவ்யா பக்தி பரமசோபனா ஆத்மத்வேன பிருதக்த்வேன கதஞ்சித் பரமம் பஜேத்.
ஆகையால் பரமனிடத்தில் பரமசோபனமான பக்தி செய்யத் தகுந்தது. தானே என்றோ வேறு என்றோ எவ்விதத்திலாவது பரமனை பஜிக்க வேண்டும்.
பஜனாத் பிரேம்ணி சஞ்சாதே பார்த்தக்யம் ஸ்ரம்சதே சிராத் அபேத சிஷ்யதே சத்ய ஏவம் பக்த கிருதி பவேத்.
பக்தியினால் பிரேமை உண்டாக சீக்கிரத்தில் பேதம் நழுவும், சத்தியமான அபேதம் மிஞ்சும். இவ்விதம் பக்தன் கிருதார்த்தனாவான்.
பிரேமவாஞ்சயதி இத்யுக்த்யா யோகிப்யோசௌ விசிஷ்யதே அதோ விசாரேனோ சேத்திஹி இச்சேத் பிரேம்னாப்துமீஸ்வரம்.
பிரேமி வெல்கிறான் என்ற சொல்லால் யோகிகளைக் காட்டிலும் அவன் உயர்ந்தவன். ஆகையால் விசாரத்தில் புத்தி செல்லாவிடில் பிரேமையால் ஈசனைப் பெற இச்சிக்க வேண்டும்.
அருணாச்சல பஞ்சரத்ன ஸ்லோக அர்த்தஹ பஞ்சம பஞ்சசாமரம். த்வதர்ப்பிதேன சேதசானுரக்த மானசஸ்த்வயி த்வதாக்ருதி த்வதோகிலம் ஜகத் சமீக்ஷ்ய சர்வதா அனன்ய பக்தி யோகதோ பஜன் சுகாம்புதௌ த்வயி நிமக்னதீஹி ஜயத்யசௌ ச உத்தமோ ஹி யோகிஷு. பஞ்சம ஸ்லோக அர்த்தஹ. அதோ விசிஷ்யதே பிரேமி ததர்ப்பிதமனாஹா சதா விஸ்மிருத்யஸ்வம் ச தத் பிரேம்ணா வீக்ஷதே தன்மயம் ஜகத்.
சதா அவனில் அர்ப்பிக்கப்பட்ட மனத்தனான பிரேமி இந்த யோகியை விட உயர்ந்தவன். அவனிடத்து பிரேமையினால் தன்னையும் மறந்து உலகத்தையே தன்மயமாய்க் காண்கிறான்.
யோ மாம் பஸ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஸ்யதி தஸ்யாஹம் ந ப்ரணஸ்யாமி ச ச மே ந ப்ரணஸ்யதி.
எவன் என்னை எங்கிலும் காண்கிறானோ, யாவற்றையும் என்னில் காண்கிறானோ, அவனுக்கு யான் மறைவதும் இல்லை, எனக்கு அவன் மறைவதும் இல்லை.
யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ இதி கீதாசு சந்திஷ்டம் பாரம்யம் பிரேமினஹ் கில. இதி கீதாசு சந்திஷ்டம் பாரம்யம் பிரேமினஹ் கில.
எல்லா யோகிகளைக் காட்டிலும் என்னில் லயித்த மனத்தனாய் ஸ்ரத்தையோடு எவன் என்னை பஜிக்கிறானோ அவனே பரம யோகி என்று மதிக்கப்படுவன் என்று கீதையில் பிரேமியின் உயர்வே கூறப்பட்டது.
பஷ்யம் ஸ்தம் ச சதா பிரேஷ்டம் ததானந்தே நிமக்னதீஹி முக்த பிராயோஹி அசௌ காலான் முக்திமாத்யந்தி கிம் வ்ரஜேத்.
அந்த பிரேமி பரம பிரியனான அவனை கண்டுகொண்டு அவனது ஆனந்தத்தில் மூழ்கின மனத்தனாய் முக்த பிராயனே ஆவான். கொஞ்ச காலத்தில் முற்றிலும் முக்தனாவான்.
பக்தி யோகேன லப்யேத பரஸ்மின் பிரேம சோபனம் பக்தி யோகேன லப்யேத பரஸ்மின் பிரேம சோபனம் உக்தா பாகவதே பக்திஹி நவதா ஸ்ரவணாதிகா ப்ரபத்திஹி நவமாதத்து பரஸ்மை ஸ்வநிவேதனம்.
பரமனிடத்தில் சோபனமான இந்த பிரேமை பக்தி யோகத்தினால் அடையப்படும். ஸ்ரீ பாகவதத்தில் ஸ்ரவணம் முதலான 9 நவவித பக்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 9வது பிரபத்தி என்பது. அது பரனுக்கு தன்னை அர்ப்பித்தலாம்.
தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே இத்யுபாயஹ பிரபத்திர்ஹி மாயா மோக்ஷாய திஷ்யதே இத்யுபாயஹ பிரபத்திர்ஹி மாயா மோக்ஷாய திஷ்யதே.
குணங்களாலான இந்த என்னுடைய திவ்ய மாயையை வெல்லுவது அசாத்தியம். என்னையே சரணமடைந்தவர்கள் இம்மாயையை வெல்லுகிறார்கள் என்று மாயையினின்று விடுதலை பெறும் பொருட்டு பிரபத்தியே உபாயம் என காட்டப்படுகிறது.
மாயையா விஷயேஷ்வேவ ப்ரீதி சஞ்சாயதே நிரணாம் ப்ரபன்னோ மாயையா முக்தஹ பரஸ்மின் பிரேமவான் பவேத்.
மாயையால் விஷயங்களிலேதான் மனிதர்களுக்கு பிரீத்தி உண்டாம். சரணாகதன் மாயையினின்றும் விடுபட்டவனாய் பரமனிடத்தில் பிரேமை கொள்வன்.
அத பரஸ்மின் கர்த்தவ்யா பக்தி ஹி பரமசோபனா ஆத்மத்வேன பிருதக்த்வேன கதஞ்சித் பரமம் பஜேத்.
ஆகையால் பரமனிடத்தில் பரமசோபனமான பக்தி செய்யத் தகுந்தது. தானே என்றோ வேறு என்றோ எவ்விதத்திலாவது பரமனை பஜிக்க வேண்டும்.
பஜனாத் பிரேம்ணி சஞ்சாதே பார்த்தக்யம் ஸ்ரம்சதே சிராத் அபேதஹ சிஷ்யதே சத்ய ஏவம் பக்தஹ்க்ருதி பவேத்.
பக்தியினால் பிரேமை உண்டாக சீக்கிரத்தில் பேதம் நழுவும், சத்தியமான அபேதம் மிஞ்சும். இவ்விதம் பக்தன் கிருதார்த்தனாவான்.
அருணாச்சல பஞ்சரத்ன ஸ்லோக அர்த்தஹ பஞ்சம பஞ்சசாமரம். த்வதர்ப்பிதேன சேதசானுரக்த மானசஸ்த்வயி த்வதாக்ருதி த்வதோகிலம் ஜகத் சமீக்ஷ்ய சர்வதா அனன்ய பக்தி யோகதோ பஜன் சுகாம்புதௌ த்வயி நிமக்னதீஹி ஜயத்யசௌ ச உத்தமோ ஹி யோகிஷு. ஸ்தோத்ர சமுதாயார்த்தஹ. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே இதி பூர்வோக்தம் ஏவார்த்தம் இஹ தர்ஷயதி ஸ்வயம். ஞானத்திற்கு சமமாகும் புனிதப் பொருள் இங்கு ஒன்றுமே இல்லை என்று தன்னால் முன் சொல்லப்பட்ட அர்த்தத்தையே இங்கு பகவான் காட்டுகிறார். விருத்த இதி உச்சியதே ஞானி பிரேமீ பால இதீரியதே அகங்கார பரீதாத்மா யோகி புரோக்தோ யுவேதி ச. ஞானி விருத்தன் என்றும் பிரேமி பாலன் என்றும் அகங்காரத்தால் விழுங்கப்பட்ட மனத்தனான யோகி யுவா என்றும் புகழப்படுகிறார்கள். அத்ர யௌவனமே வாத்யம் ததோ பாலத்வ விருத்ததே. அத்ர யௌவனமே வாத்யம் ததோ பாலத்வ விருத்ததே ச அஹங்காரத்வமே வாதௌ நிரஹங்காரதா பரா யோகாத் பக்திஸ்தத பிரேம ததோ ஞானம் இதி க்ரமஹ. இங்கு யௌவனமே முந்தியது, அதற்கு பின் வருபவை பாலத்வம் விருத்தத்வம் இரண்டும். அகங்காரத்தோடு கூடியிருத்தலே முதலானது, அகங்காரமற்ற தன்மை பின்பு. யோகத்தின் பின்பு பக்தி, அதன் பின்பு பிரேமை, அதன் பின்பு ஞானம் என்பது ஒழுங்கு. உத்தமோ பவதி ஞானி நிகிருஷ்டோ யோக தத்பரஹ மத்யமோ பவதி பிரேமி தேஷாம் ஏவம் பிதா மதா. ஞானி உத்தமன், யோகி நிகிருஷ்டன், பிரேமி மத்யமன், இப்படி இவர்களின் தாரதமியம் மதிக்கப்படும். மோக்ஷகாரண சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி பக்தி பிரகாரே சர்வஸ்மின் விசார பரம உத்தம. மோக்ஷகாரண சாமக்ரிகளில் பக்தியே பெரிது, பக்தியின் எல்லா முறைகளிலும் விசாரமே பரம உத்தமம். விசாரேணாநதாம் யாதி பரமஸ்ய ஸ்வயம் ஹிருதி விசாரி பரமோ பக்தோ ஞாத்வைவம் ஸ்வம் விசாரயன். விசாரத்தினால் சாதகன் ஹிருதயத்தில் தானே பரமனுக்கு ஊனாவான். இது தெரிந்தும் தன்னை விசாரிக்கின்ற விசாரி பரமபக்தனே ஆவன். விசாரேணைவ சம்பூர்ணம் பரஸ்மை ஸ்வநிவேதனம் விசாரேணாநதாமேத்ய நததோ பித்யதேயத. விசாரத்தினால் அவனுக்கு ஊனாகி அவனின்றும் பிரிந்திருப்பதில்லை, ஆகையால் விசாரத்தினாலேதான் பரமனுக்கு தன்னை பூர்ணமாக அர்ப்பித்தல் முடியும். ஓம் தத்சத். திருச்சிற்றம்பலம் மங்களம். ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே பரஸ்மை ரமணாக்கியாய பஞ்சரத்ன கிருதே நமஹ. ஈஸ்வரன், குரு, ஆத்மா என்ற மூர்த்தி பேதங்களால் பிரிந்து தோன்றும் பஞ்சரத்ன கர்த்தாவான நரரூப பரனுக்கு நமஸ்காரம்.
Homage all the time to the holy Ramana, the inner self and Lord, whose nature is the true consciousness and who is the giver of happiness to all. A hymn in praise of his own reality named Arunachala was composed by him in 5 verses. A brief exposition of its meaning is here made. In this hymn, the truth of the self known as Turiya, the fourth state, which is worldless, is explained as set out in the Mandukya Upanishad. This teaching is authoritative to the well-intended because the master here gives out the truth of himself as experienced by himself all the time, that truth which is blissful and free from evil. Let people think that the words of the master are authoritative as being in agreement with the ancient revelation, but we consider the ancient revelation as authoritative because it is in agreement with the master's words. He is the master who is firmly established in his own true nature, known as Turiya, and whatever he teaches is the highest Upanishad. Because the words of the master are fully authoritative, only the conclusion are set out briefly, leaving out controversies more or less. Oh, sea of the nectar of grace, Arunachala, sun of pure consciousness, swallowing up, like darkness, all the worlds by his light of consciousness. Make thou the heart blossom by thy light, and thus destroy the inner darkness. In the first verse, his blessed grace is prayed for the blossoming of the heart, so that his devotees might attain identity with him. Here it is also shown that the Supreme Being is worldless. The fact that the Supreme One shines in the heart of all as I is itself called grace, since in the non-difference there is no modification. It is right to assume that grace is the nature, not a quality, of the Supreme Being, since in all the Upanishads it is said that he has no qualities. The difference between nature and quality is an important one in Advaita philosophy. Those devotees who are taken hold of by it, that is grace, whether lovers or seekers, are destined to win the experience of the true self by the extinction of the world illusion. In the first half of the verse, the master shows by that the world is swallowed up by the light of pure consciousness, that the truth of the Turiya is worldless and without difference. Since the Supreme Being is the substance and the world is an appearance of it imposed on him, that is by the mind, he alone is real, not the world by any means. The grace of the Supreme Being simply makes the untruth untrue. Nothing more is needful to be done, since he himself is the true self. He, the Supreme Being, is the light of consciousness by which this illusory world is reduced to nothingness, as darkness is by the light of the sun. Just as darkness, which is unreal, is taken as something real by the ignorant, so too the illusion, that is Maya, together with its effect, that is the world, which is non-existent, is taken as something existing by the ignorant. Just as darkness, because it has no real existence, is consumed by the light of the sun, so the illusion, together with its effects, is consumed by pure consciousness, that is, the real self. In the Turiya, that is, the state wherein no unreality can appear, he remains alone whose nature is consciousness and bliss. Neither the individual soul nor the world is there, in whole or in part, since the two are unreal. Note, those who say that the world is real do not use the word Maya, but possess a power, Shakti, of God, as cause of the world. In thee arises, remains and vanishes all this moving world, like a succession of pictures on a lighted screen. Thou also dancest in the heart as the real self, as I. Therefore, the wise say that thou, the Supreme Being, art thyself the heart of all appearance. Many are hindered from making the quest here taught because they think the world is real. Some are afraid of this state, thinking that it is one of self-extinction. The second verse has been said for clearing these two doubts. Here also are shown, for increasing our devotion to the Supreme Being, his relative and essential natures. What is known as world is threefold, as the soul, God, and objects of senses and of thought. All these are imposed by ignorance on the substance, namely the Supreme Being, the real self. The world as it really is, that is, apart from the false appearance, is just the sole reality, the real self. Therefore, he alone needs to be sought and found, renouncing the world as being a mere appearance, having no independent existence. That the world is seen cannot prove that it exists as such. This much alone is proved, namely, that something exists, which is the substance, appearing as the world. The assumption that a thing exists exactly as it appears is baseless. This much is clearly proved, even by the scientists. But they, with their minds turned outside, and intent on knowing differences have no desire to know the self all right. Hence, their knowledge is ignorance. We can win for ourselves the same state of bliss by accepting as true the words of one who has known the truth of the world as it really is, by the experience of real self. Solely by the action of the mind, the sole reality, which is the substance that is underlying the appearance, which is without attributes and without parts, appears as the world. That Maya, which causes a false appearance of the Supreme Being, is just the mind alone. This may be known to be so, since there is no world appearance in deep sleep. All this world arises, continues, and vanishes in him. Therefore, he himself is all this, namely the soul, God, and objects. Since all this is an effect by Maya, he, the sole reality, is wholly unaffected by this appearance, as the canvas is wholly unaffected by a fire painted on it. The world is in truth the one in whom it arises and vanishes, what it is before and after that it is in the middle also, just as jewels are gold all the time before they are made and in the interval. By this discrimination of the truth from its appearance, one should resolve the world into the true self. For it is by the resolution of the appearance into the real, thus seeking the world not as such, but as the real, that the mind becomes able to seek the self. The core of the whole teaching is being the quest. All else is only subsidiary to the quest and has no purpose except to make the quest possible. Also in this hymn, the mode of the quest of the self is shown. By that quest, one gets established in his own real self through the extinction of the world illusion. In this verse, the Supreme Self has been relatively described. His essential nature has also been shown by implication, as can be seen. Making clear that essential nature of the self, the Master teaches the blessed truth that he himself is our own real self. He himself dwells in the heart of all as real self and shines as I without a break. There is no other self. This is the essential nature of the Supreme One. By the word dances in the text, it is shown that he, the self, is of the nature of bliss. Thus, it follows that the true self is not in relativity, that is, worldly life bondage. This dance does not imply movement. The Master has elsewhere shown that this dance is without movement. Therefore, the use of the word dances here indicates only the bliss nature of the true self. To the ignorant, it is as if the Lord himself became deluded by his own Maya and is wandering in relativity. But this Maya has no real existence. Maya illusion is just mentioned at first as the cause of the world appearance, because the knowers cannot at once be told the self alone exists. The final teaching is neither Maya nor its effects have any existence, because they do not survive when the experience of the self is one. By implication, the physical body and the rest, the five sheets, which are not the self, have been excluded from the description of the self, and hence the disciple should renounce the notion that the self is any of these. We are all he alone, not bodies, not even souls. There is no ignorance, Maya, nor relative existence. This is the utter truth. Though the reality is not a negation, it can be expressed only by negations. As in dream, so in waking also, the mind imagines bodies, souls, and objects. What is called Maya is just mind. The self, who is pure consciousness, is alone true. The blissful one is not other than the self. This final teaching of the Upanishads has been declared by the Master from his own experience. The self alone is dearest to all. For his sake, other things are also dear. Thus, it is clear that the self is bliss by nature. The truth about the world is here set forth for the reason that the unwise one assumes that the world is real as such, that is, independently of the real self, and thus ignores the substance which is the real self. To make the seeker give up the outwardness of the mind, it is said that the self is in the heart. For one can proceed on the quest, the means of getting experience, only by turning the mind inward, away from the world. The final truth is that the Lord is Himself the heart. The ascription of a place of abode to Him, that is the abode of all things, is necessarily false. When, by the quest of the true oneself, with the exceedingly pure mind, with the question, whence arises this I, whereby the mind dives into the heart, one has the experience of thee as the self, who is pure consciousness. Then the mind becomes forever still in the heart, like the river that has joined the ocean. For him that, knowing thus, strives to obtain experience, the straight path is shown clearly in the third verse. This individual soul is just a false appearance, consisting of a confusion of pure consciousness with the unconscious body, mind, etc. The source of its element of consciousness is the Supreme Self Himself. Eliminating its unconscious parts, namely the body, etc., and taking up the pure I, which is of the nature of consciousness, one should seek the source of it, the I, namely the self. As one, a diver, dives into the water to get hold of something that has fallen into it, so the seeker should dive into the heart, seeking the source of the self. As a dog seeks his master, taking hold of his scent, so the mind should seek its own source, taking hold of the purified I. The mind, when it becomes steady in this quest, enters the cave of the heart, then the self shines by its own light, consciousness, and the mind is extinguished forever. By the extinction of the mind, non-difference, which is true, already becomes manifest. For this difference between the self and the reality is mind-made. This diving of the mind into the heart by the quest of one's own reality is also called vichara. The same experience of the real self is called the state of deliverance, the state of truth, the highest abode, solitude, the natural state. Awareness of the self, deathlessness, silence, and fearlessness. The wise call this state, which is the fourth and highest beyond the three, namely waking, dream, and sleep, by various names. But the self does not become an object of knowledge, and there is no knower of object in the supreme state. The self is the sole reality, without objects of knowledge and without anyone else who could become his knower. The extinction of the thought that what is non-self is the self is the true meaning of the expression knowing the self. The real self is the only one that exists and has neither knowledge nor ignorance. The one whose mind is extinguished by diving into the heart through the quest of the self, not the knower of the self. He is the reality itself, not the knower of it. The seeker who thinks that there is a real distinction between the reality and him, that is described as its knower, is hindered by the same false notion. His quest will be a failure. The meaning of the statement that deliverance comes by knowledge is that deliverance is the same as knowledge, experience. Knowledge is not the cause of deliverance, nor is deliverance the effect of knowledge. Here, the term knowledge must be taken as experiential and not intellectual or theoretical. Deliverance is natural to the self. Knowledge is the essential nature of the self. This deliverance being ever existent is its own cause. But in a relative point of view, it is said that deliverance comes by knowledge. This supreme state cannot be described by words or conceived by the mind. It can be pointed out only by silent teaching. It is also to be known by actual experience of the self. There is neither speaker nor thinker in that state. So, the transcendental state is called silence. By experiencing the bliss wherefrom both speech and mind return baffled, one has no more fear from anything. Since we also hear that there is no fearlessness where there is knowledge of difference, it follows that the transcendental state is alone without fear. The question, how can unity with the Supreme Being be one by just knowing oneself, is baseless, since that unity is natural, beyond time. The conclusive teaching of the Upanishad is that the supreme state attained by the vichara quest described here is not to be won by any other means. That same teaching is indicated here by the Holy One by the simile of river joining the sea, and elsewhere also in many ways for the wise. This simile is not employed in the subsequent verses. It has also been clearly expressed elsewhere by the Master that the supreme state cannot be won by worship or yogic practices or good works. For indeed, there can be no deliverance for embodied ones from relative existence so long as this false sense of individuality is not wiped off by vichara. Individuality is the primary attribute falsely imposed on the true self. Those of doership and the rest depend on it. Individuality is first ascribed to the self, and doership and the rest are ascribed afterwards. When individuality becomes extinct, there is extinction of all the attributes, and then is experienced the natural state. The giving up of all one's attributes, dharmas, enjoined in the Gita, is just the renunciation of the attributes of doership and so on, preceded by and as the effect of the renunciation of individuality. The giving up of attributes is just the giving up of individuality. For when individuality is retained, no attribute is really given up. It should be understood that here the Master has taught the same fourth state experienced in the Upanishads, which is unaffected by changes and wherein the self exists in his own true nature. Those that proceed by other paths, rejecting this straight path, also reaches the supreme state after the lapse of indefinite time by diving into the heart, that is, by vichara. Giving up external objects and quelling the mind by force, by the stilling of breath and meditation on thee, the yogi with his mind merged in thy glory seeks the light of consciousness and is very happy for the time being. But getting out of this state with the mind and its vasanas, tendencies towards the world, he returns to relativity. There remain to be described two kinds of aspirants, namely the yogi and the premi, God lovers. The Master speaks of the yogi in the fourth verse and the premi in the fifth. Of these, the yogi restrains the mind forcibly by breath control and thereby gets the vision of the light of consciousness, and at that time is very happy. This restraint of the mind, being achieved by force, cannot be permanent by any means. The mind will just remain quiescent for a time with all its vasanas, tendencies or modes of thought and action previously acquired, and will then rise up again. Deliverance comes only by extinction of the mind, not at all by its temporary quiescence. The quiescent mind springs up again, but the mind that is extinguished once for all does not do so. And since the yogi's mind is not extinct, it follows that he does not lose his individuality. To make clear this distinction between quiescence and extinction of the mind, the master narrates the story of a yogi that happened long ago. A yogi that just awoke from samadhi, yogic trance, became afflicted with thirst and ordered his disciple to fetch water, but again dropped into trance. Thus, many centuries passed. Thereafter, the yogi awoke to relativity. Then, remembering with force that he had sent his disciple for water, he shouted loudly, "Have you brought water?" In this case, the mind remained latent with the vasanas of its thirst for a long time. And when the yogi awoke from trance, it revived with force, because the mind had not become extinct. Since it is said that the yogi reveals in glory of Lord, whereby it is implied that he does not finally merge in his real nature, it amounts to this, that the yogi has enjoyment but not deliverance. And since revelation says that one is liable to fear if he makes the slightest difference, it is proved that the yogi does not attain fearlessness. Here, only that kind of yogi is meant who strives by violence, relying on his own powers and without the discrimination taught here, not all yogis. So long as this yogi does not engage in vichara by renouncing his sense of individuality, nor takes refuge in the Lord, he is not delivered from bondage. Renouncing the sense of individuality is the willingness to lose it as a result of the quest. He that loves thee, having his mind absorbed in thee, ever seeing all the world as forms of thee and cherishing thee with undivided love, excels all other yogis, being merged in thee, the sea of bliss. He is indeed the best of yogis. The God lover excels the yogi described before, with his mind ever absorbed in God, and thus becoming oblivious even of himself. He sees the world as God himself, out of the fullness of his love for him. For him that sees me in everything and everything in me, I am never out of sight, nor is he out of sight for me. Of all the yogis, the one is deemed the best who wholeheartedly loves me with his mind centered on me. Thus, in the Gita is shown the supreme excellence of lover of God, ever seeing him, his most beloved, and having his mind merged in his bliss nature, he is as good as delivered from bondage and will in time win actual deliverance. This love of God, which is so auspicious, is attained through the practice of devotion. In the Bhagavata Purana, 9 forms of the practice of devotion are stated, namely listening, etc. The 9th of this is self-surrender, which means the offering up of oneself to God. This, my divine Maya, consisting of these modes of mind, namely sattva, rajas and tamas, or clarity, agitation and dullness, is hard to overcome. But those that surrender themselves wholly to me do overcome this Maya. Thus, in the Gita, self-surrender is prescribed as a method of overcoming Maya. Because of Maya, men are wholly engrossed in the love of sense objects. He that has surrendered himself to God becomes a lover of God, being freed from Maya. Therefore, one should practice devotion to God, which is so excellent. One may practice devotion to God in any manner, looking on Him as the self or as different from oneself. When by devotion love is born, separateness drops off soon. The non-difference, which is alone real, remains over. Thus, the devotee reaches the goal. By saying that the God-lover excels, it is meant that he is superior to the yogi who has been described before. Therefore, if one has no inclination to the path of quest, vichara, he should strive to win God through love. In this hymn, the master unfolds the same teaching that he himself had given out in the Gita. Thus, there is nothing so holy as the experience of the self. It is here implied that the master is identical with the one that taught Gita to Arjuna. He that has won this experience, called the sage, is described as fully mature, a grown-up person. The God-lover is described as a boy. The yogi, whose mind is governed by ego, is described as a youth. Boyhood and other two states are here used as descriptions, having regard to the strength or otherwise of the sense of individuality. Or this sense exists in earlier stage and egolessness, the loss of individuality, is the final goal. The order of evolution is thus. From yoga comes devotion, from devotion love, and from love the experience of the real self, which is the state of the sage. Sage excels all. The least is the follower of the path of yoga as described. The lover of God is between the two. Such is the difference among them. All the means of deliverance, it is said that devotion is the most effective, and of all the forms of devotion, vichara, quest, is the best. By vichara, one becomes the food of God in the heart. The seeker, knowing this and still seeking the self, is therefore the greatest of all devotees. Becoming the food of God is just a poetic description of the laws of ego as a result of the quest. Perfect surrender of oneness to God is possible by vichara alone, since by becoming the food of God, he is no more separate from him. Homage to the Supreme Being in human form, the author of the five gems, Pancharatnam, who is threefold as God, Guru and the Self.
Panchachamaram. Kripa Sudambude Arunachala Prabodha Bhaskara Svachit Swarupa Tejasa Nigirna Sarvalokaka Hridam Bhujata Koshaka Prapullata Vidayinim Prabham Nijam Prasarya Bhotamo Vinashayantaram. Udeti Vartate Praliyate Akilam Jagachalam Twayi Prakashavat Pate Yataiva Chitra Santatihi Aham Tayatma Rupato Pinrutyasi Svayam Hridi Vadantyato Hridakyakam Bhavantam Ekakam Param. Udedyaham Kutasayesha Ityativa Shuddhaya Diya Hridi Pravishtaya Vimrugyatatvam Atmanaha Avaiti Chechaidatmakam Bhavantam Atma Rupato Nadiva Sangatam Budhim Dvayi Prashanti Meti Dhihi. Vihaya Bahya Vastu Vayu Rodhanan Mano Hatat Nirudhya Yoga Gasmaran Bhavantam Eva Sarvada Mahim Nilina Dih Prabekshanena Modhate Brisham Athotitas Savasanena Chetasatu Samsaret Tvadarpitena Chetasanurakta Manasastvai Tvadakritittvatokilam Jagat Samikshya Sarvada Ananya Bhakti Yogato Bhajan Sukambudautvai Nimagnadihi Jayatyasau Savuttamohi Yogishu.
Iti Lakshmana Sharma Anuvadakaha.